நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலம் வந்து புகலிடம் கோரியவர்களுக்கென வழங்கப்படுகின்ற விசாக்களில் ஒன்று சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசா. 5 வருடங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த விசா தொடர்பிலும், இந்த விசா ஊடாக நிரந்தர வதிவிட உரிமை பெறலாமா என்பது தொடர்பிலும், சிட்னியில் சட்டத்தரணியாகவும் குடிவரவு முகவராகவும் பணியாற்றும் நோயலின் ஹரேந்திரன் அவர்கள் விளக்கவுள்ளார். அவரோடு உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் நோயலின் அவர்களே.
வணக்கம். வணக்கம் ரேணுகா.
முதலில் இந்த சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசா என்பது என்ன என்ற ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா?
சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசா என்று சொல்வது, இந்த நாட்டில், அதாவது ஆஸ்திரேலியன் நாட்டில், நீங்கள் ஒரு அகதி என்று நிரூபிச்சிருந்தா தற்காலிகமாக 5 வருடங்களுக்கு இந்த நாட்டில் நீங்கள் வசித்து வருவதற்கு அந்த விசா கொடுக்கப்படுகிறது. அகதி என்று நீங்க நிரூபிக்கிறது என்று சொல்றது நிறைய பேர் இதுலதான் தவறு விட்டுறது. அகதி என்று நிரூபிக்கிறதுக்கு நீங்க வந்து தனிப்பட்ட முறையில உங்களோட சாதி, மதம், சமூக குழு, இல்ல அரசியல் கருத்து, அந்த ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில, அதாவது நான் என்று சொன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில, எந்த மாமாவுக்கு நடந்த விஷயத்தால என்ன தெளிவாரான் என்று சொல்றது சரி வராது. என்ன ஏன் தெளிவாராங்கள், எனக்கு ஏன் உயிருக்கு ஆபத்து, எல்லாட்டி சாவு, அப்படி ஒரு சிக்னிபிகண்ட் ஹார்ம் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, சிக்னிபிகண்ட் ஹார்ம் ஓர் டெத், அதை நீங்க ப்ரூவ் பண்ணாதான் நீங்க அகதி என்று சொல்லி இங்க வந்து ஏற்றுக்கொள்றாங்க. ஸோ இப்ப வந்து ஆஸ்திரேலியால நாங்க காட்ட வேண்டியது, நிறைய பேர் வந்து சொல்லினோம் எனக்கு 1999 படி நடந்தது, 96 படி நடந்தது, ஆனா ஆஸ்திரேலியன் அரசாங்கம் சொல்லுது அதெல்லாம் அப்ப நடந்தது, இப்ப போர் இல்ல, இப்ப எல்லாமே சரி, நீங்க திரும்ப நாட்டுக்கு போகலாம், அதால உங்களுக்கு இந்த விசா வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்றது. அப்ப நாங்க இப்ப நிரூபிக்க வேண்டியது உங்களுக்கு சேஃப் ஹேவன் விசாவுக்கு இல்ல, நீங்க இப்ப இனிமேல் 2022 நாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் சொன்ன அந்த 5 விடயங்கள், அந்த ஏதாவது அதுல, அதாவது சாதி, மதம், இனம், சமூக குழு, இல்லாட்டி அரசியல் கருத்து, அந்த ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சாவு இல்லாட்டி உயிருக்காபத்து என்று நாங்க நிரூபிச்சா மட்டும்தான், அதாவது எதிர்காலத்துல உங்களுக்கு அப்படி நடக்கும் என்று நிரூபிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சேஃப் ஹேவன் என்டர்பிரைஸ் விசான்றது வழங்குறதுக்கான தருணம் இருக்கிறது.
இதேவேளை இந்த விசா கிடைத்தவர்கள் ரீஜனல் ஏரியா, அதாவது நகரம் அல்லாத பகுதி ஒன்றில் தான் வாழ முடியுமா? அப்படி ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா?
இந்த விசா உள்ளவர்கள் வந்து நகரங்கள்ல வாழ்றதுக்கான காரணம் வந்து, முந்தி நீங்க இந்த ஆஸ்திரேலியால அகதி என நிரூபிக்கப்பட்டா உங்களுக்கு PR என்றது, அதாவது நிரந்தர வதிவிடம் இந்த நாட்டுல கிடைக்கும். இப்ப அப்படி இல்லை, இது வந்து ஒரு தற்காலிக 5 வருட விசா. அப்ப உங்களுக்கு PR என்றத வந்து நீங்க அப்ளை பண்ண வேணுமா இருந்தால், நீங்கள் நகரம் இல்லாத பகுதி, அதாவது ரீஜனல் ஏரியால போய் 42 இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த PR அப்ளை பண்றதுக்கான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். இல்லையென்று சொன்னா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. ஸோ அதுக்காகத்தான் நீங்க அந்த ரீஜனல் ஏரியால போய் வசிக்க வேணும். நீங்க ரீஜனல் ஏரியால போய் வசிச்சாலும் உங்களுக்கு அந்த PR எந்தெந்த விசா அப்ளை பண்ணலாமோ அந்த விசாக்கள் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு கடினமாயிருக்கும். அதை நான் பேருந்து விளங்கப்படுத்துறேன். அப்படிப்பட்டவர்கள் நீங்க எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏனென்றா உங்களுக்கு 5 நீங்க திரும்ப இன்னொருக்கா இந்த 5 விசா தான் அப்ளை பண்ணுவார். ஸோ இந்த 5 விசா வந்து முடிவடையும் போது நீங்க இன்னொருக்கா திரும்பவும் இந்த இன்டர்வியூ வச்சு திரும்பவும் உங்களுக்கு உயிருக்காபத்துன்றதை நிரூபிச்சாதான் உங்களுக்கு திரும்பவும் அவன் 5 விசா தருவான்.
சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசாவில் உள்ளவர்களுக்கு அரச நிதி உதவி கிடைக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள்.
அரச நிதி உதவி கிடைக்கும், ஆனா இப்ப அந்த PR அப்ளை பண்ற அந்த விசாஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இருந்தா, ஷெஃப் விசால இருந்து அந்த PR விசாக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இருந்தா, அந்த கால பகுதி, அந்த 42 கால பகுதிக்கு நீங்க அரச நிதி உதவி பெற்றுக்க கூடாது. அந்த கால பகுதியில நீங்கள் ஒன்று வேலை செஞ்சிருக்கவன படிச்சிருக்கவன்.
இதுவேளை பலருக்கு இருக்கின்ற கேள்வி, இந்த சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசா ஊடாக நிரந்தர வதிவிட உரிமை பெற முடியுமா என்பதுதான். அதற்கான வழிகள் இருக்கின்றனவா? அதை பற்றி எங்களுக்கு விளக்கங்கள்.
நீங்க வந்து ஷெஃப் விசா கிடைச்சா 42 ரீஜனல் ஏரியால இருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு சில விசாக்களை அப்ளை பண்றதுக்கான தருணம் கிடைக்கும். அதாவது இப்போதைக்கு போட்டால வந்தவங்கள் வேற எந்த விசாக்கும் அப்ளை பண்ண முடியாது, பாதுகாப்பு விசா மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். அதால இந்த ஷெஃப் விசா உங்களுக்கு கிடைச்சதா இருந்தா அதோட 42 மாசம் நீங்க ரீஜனல் ஏரியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற விசாக்கள் அப்ளை பண்றதுக்கான தருணம், அதாவது நிரந்தர விசாக்கள் அப்ளை பண்றதுக்கான தருணம் இருக்குது. ஆனா அந்த நிரந்தர விசாவும் எல்லாருக்கும் அப்ளை பண்றது கஷ்டம். ஏனென்றா அதுல இருக்கிற நிறைய விசாஸ் அவர் கொடுத்திருக்கிற நிறைய விசாஸ் எல்லாமே ஸ்கில்டு, அதாவது படிப்பு காட்ட வேணும், ஆங்கில லாங்குவேஜ் காட்ட வேணும், வயது இருக்க வேணும். அதுவும் இல்லாம அந்த விசாஸுக்கு அப்ளை பண்றதுக்கு கடினம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசா, அது வந்து ஒரு பெர்மனன்ட் டைப் விசா. அந்த விசா வந்து உங்களுக்கு இங்க இப்ப உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தா 3 பிள்ளைகளும் ஆஸ்திரேலியால இருக்க வேணும், அட்லீஸ்ட் அதுல 2 சில்ட்ரன் PR இருக்க வேணும். பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆயிருந்தா ஒவ்வொரு பேரண்ட்டுக்கு நினைக்கிறேன் இப்ப செக் பண்ணபடி $50,000 அவர் தாயையோ தப்பையோ ஸ்பான்சர் பண்ணதா, அது கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசா. இல்லையென்றா அடுத்த விசா எம்ப்ளாயர் நாமினேட்டட் ஸ்கீம்னு சொல்லுவோம். அந்த விசாயின் படி நீங்க வந்து ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து, அதாவது ரீஜனல் ஏரியால அவர் ஒரு எம்ப்ளாயர் உங்களை வேலைக்கு எடுத்தாருன்னு சொன்னா அந்த வேலை வந்து அந்த எம்ப்ளாயர் நிரூபிக்க வேண்டியது வேற ஆஸ்திரேலியன்ஸால இந்த வேலை செய்ய முடியாது, அந்த காரணத்துக்காக இந்த ஆளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு அவர் காட்டவனும் ஆஸ்திரேலியன் அரசாங்கத்துக்கு. அவர் உங்களோட ஸ்பான்சர் ஆயிருந்து அவர் அதை நிரூபிச்சாதான் அவர் உங்களை ஸ்பான்சர் பண்ணலாம். அவர் உங்களை ஸ்பான்சர் பண்ணினாலும் நீங்க ஆங்கிலத்துல ILTS எக்ஸாம் செஞ்சு 5 பேண்டுக்கு மேல எடுத்து உங்களோட வேலையும் அதுவும் அந்த ஸ்கில் லிஸ்ட்ல இருந்தா அந்த விசாக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ரீஜனல் ஸ்பான்சர்ட் மைக்ரேஷன் ஸ்கீம் இருக்கு, அதுவும் அப்படிதான், அதுவும் ஆஸ்திரேலியன் அரசாங்கத்துல ஏதோ ஒரு ரீஜன், அதாவது இப்ப நியூ சவுத் வேல்ஸா இருக்கலாம், விக்டோரியாவா இருக்கலாம், அந்த அரசாங்கம் உங்களோட ஸ்கில்ல பார்த்து நீங்க ரீஜனல்ல இருக்கும் போது உங்களுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்கும், நீங்கள் இந்த விசாவுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லு. ஸோ அந்த விசாவை அப்ளை பண்றதுக்கு அந்த தருணம் கொடுக்கும்போது நீங்க அதுக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் பாச தேவை, படிப்பு தேவை. அதே மாதிரி ஸ்கில்டு மைக்ரேஷன் இருக்கு. இப்போ ஸ்கில்டுன்னு சொன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னா இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய பாயிண்ட்ஸ் இருக்கு, உங்களோட வயசுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு காலம் அந்த ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்ணிருக்கிறீங்கன்றதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட் ஸ்கீம் மூலம் நீங்க வந்து ஸ்கில் மைக்ரேஷனுக்கு அப்ளை பண்ற தருணம் இருக்கு. ஸ்கில் மைக்ரேஷன் அப்ளை பண்றேன்னு சொன்னா உங்களோட இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வந்து ILTS நீங்க 7.5 எடுக்க வரும். அப்ப நாங்க பாக்குறது நிறைய இதுல இருக்கிற நிறைய விசாஸ் உங்களோட அகதியல், அதாவது ஷெஃப் விசால வந்து ஷெஃப் விசா கிடைக்கிறவங்களுக்கு இந்த நிறைய விசாஸ்ல அப்ளை பண்ண முடியாது. ஏனெண்டா அவங்கள்ட்ட பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லை, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. ஸோ அதால உங்களுக்கு நிறைய இந்த விசாஸ் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் அதில் 2 விசாஸ் இருக்கு. ஒன்று ஸ்டூடெண்ட் விசா, அதாவது நீங்கள் இங்கே படிக்க போறீங்கன்னு காட்டுற விசா, அதுக்கு அப்ளை பண்ணலாம் ஷெஃபில் இருந்து. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் விசாவை முடிச்சுட்டு அதில் இருந்து நீங்கள் ஸ்கில்லுக்கு போய் அப்ளை பண்ண முடியுமா இருந்தால் அப்படி PR எடுக்கலாம். ஸ்டூடெண்ட் விசாக்கும் நீங்கள் இங்கிலீஷ் காட்ட வேணும், அதை விட காசும் காட்ட வேணும். அதாவது உங்களுக்கு இந்த நாட்டில் 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட் ஃபீஸாக முடிய மட்டும் இருக்கக்கூடியதுக்கான காசு இருக்குது, அதை விட உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் காட்டப்படும். இப்போ ஒரு ஆள் ஒரு ஃபேமிலி குரூப்பாக வந்துருந்துச்சு நம்மகிட்ட சொன்னால் அவர் எல்லாருக்கும் ஷெஃப் கிடைச்சிருந்தா அதில் சில பிள்ளைகள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சிருப்பாங்க அந்த டைமில். அப்போ அந்த பிள்ளைகள் படித்து பிள்ளைகள் ஏதோ அதில் டிகிரியாக முடிச்சு அவங்கள ஒரு ஸ்கில்லுக்களால் அப்ளை பண்ணக்கூடியதாக இருந்தால் சில வேலை, அது ஒவ்வொரு தருணத்தை பொறுத்து இருக்கு, சிறவள முழு ஃபேமிலிக்கும் அதால PR கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. மற்றது பார்ட்னர் விசா இருக்குது. நீங்க இங்க வந்து ஒரு ஆளை மேரி பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா அது அந்த விசாக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ப அதாவது வந்து நீங்க இங்க வந்து நீங்க ஒரு சிங்கிள் ஆளா வந்து உங்களுக்கு ஷெஃப் விசா இங்க கிடைச்சிட்டுது, நீங்க அந்த டைம்ல ஒரு ஆள் லவ் பண்ணி மேரி பண்றீங்கன்னு சொன்னா, இங்க ரீஜனல் ஏரியால 42 மந்த்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க பார்ட்னர் விசாருக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி TPV-ல இருக்கிறவங்களுக்கு அந்த தருணம் இல்லை. ஸோ TPV-ல உள்ள ஆள் வந்து ஒரு ஆளை மேரி பண்ணினால், அதாவது PRO சிட்டிசன் காரனை மேரி பண்ணினா, 2 வழி இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எழுதி அமைச்சர் வந்து உங்களை அந்த விசா அப்ளை பண்ணுறதுக்கு அவர் அனுமதிக்க வேணும். இல்லையா இருந்தால் நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி நீங்க மேரி பண்ண உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களை ஸ்பான்சர் பண்ணி பார்ட்னர் விசாவில் இருக்கும்.
இந்த சேஃப் ஹேவன் என்டர்பிரைஸ் விசாவை போன்று படகு மூலம் இங்கு வந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மற்றொரு விசா டிபிவி, தற்காலிக பாதுகாப்பு விசா. இந்த விசாவில் உள்ளவர்கள் தாம் இந்த சேஃப் ஹேவன் என்டர்பிரைஸ் விசாவுக்கு மாற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு வழி இருக்கிறதா?
டிபிவி என்றது ஒரு 3 வருஷ விசா. அப்ப அவைலுக்கு என்ன நடக்கும், 3 வருஷத்துக்கு பிறகு அவைலுக்கு இன்னொரு தருணம் கொடுப்பாங்க. திரும்பவும் ஷெஃபா டிபிவி அப்ளை பண்ண போறீங்கன்னா நிறைய பேர் ஷெஃபுக்கு தான் அப்ளை பண்றது. ஸோ அவர் டிபிவியில் இருக்கிறவரும் இதே ஸ்டாண்டர்ட் தான், அதாவது அவர் காட்டவனும் அந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் இந்த காரணங்களுக்காக தவிர்க்கு உயிருக்கு ஆபத்து காட்டவன் காட்டினால் அவருக்கு ஷெஃப் பண்ணுற விசா கிடைக்கும். இப்போ எங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்குறக்கள் சொல்றது, அக்கா நாங்கள் இங்கே வரைக்க சொன்னவங்க 5 வருஷம் விசா கிடைச்சா உங்களுக்கு பிஆர் கிடைக்கும். அது தவறு. 5 வருஷம் விசா கிடைச்சா உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த வழி மட்டும்தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியோ இங்கிலீஷோ இருந்தால் நீங்க அதை நிரூபிக்க கூடியதா இருந்தா உங்களுக்கு அந்த தருணம் கொடுக்கப்படும். நீங்க ரீஜனல் ஏரியால 42 மாசம் இருந்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த 42 அந்த கால பகுதிக்குள்ள நீங்க வந்து 42 மந்த்ஸ் நீங்க ரீஜனல் ஏரியால இருந்திருக்க வேணும். அந்த 42 மந்த்ஸ் நீங்க காட்டுற 42 மந்த்ஸுக்குள்ள நீங்க வந்து சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் சென்டர் அதுல ஒன்றும் பெற்றுக்க கூடாது. ஃபுல் டைம் ஸ்டடி இல்லாட்டி ஃபுல் டைம் ஒர்க் செஞ்சிருந்தீங்களா இருந்தா உங்களுக்கு அந்த பிஆர் அப்ளை பண்றதுக்கான தருணம் கொடுக்கப்படும்.
மிக்க நன்றி நோயலின் அவர்களே, சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசா தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிச்சயமாக நன்றி. நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.